சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 36 அத்தியாயம். காம கண்ணும் கடமை கண்ணும். வங்கக்கடலில் முளைத்து ஒரு தங்க பழம் என்று எழுந்த காலை கதிரவன் நீர்மட்டத்தில் அரைநாழிகை தவழ்ந்துவிட்டு தொடுபானத்தில் ஊர்ந்து ஏறிவிட்டதன் விளைவாக அவன் கண்ணங்கள் பொன்னிறம் மாறி வெண்மையும் உஷ்ணமும் பெற்றும் கடல் அலைகளையும் சிறிது சூடுபடுத்தி விட்டதால் அலைத்திரல்கள் பூம்புகாரின் கடற்கரைக்கு மெல்ல மெல்ல ஒத்தடம் கொடுத்துக் கொண்டிருந்தன. ஆவணி திங்கள் புகுந்து நாட்கள் பல ஆகிவிட்ட போதிலும் அந்த காலை வேளையை கோடையின் காலை வேளையைப் போலவே கதிரவன் உஷ்ணப்படுத்தியிருந்ததால் பூம்புகார் கடற்கரையில் மெருகு கொண்ட கருமணல் இடையிடையே பொடி வைரங்கள் ஒளித்துக் கொண்டிருந்தது போல பளிச்சிட்டுக் கொண்டும் காலை வைத்தால் தகைத்துக் கொண்டும் இருந்ததனாலும் அதை சிறிதும் சட்டை செய்யாத பரதவர்கள் சிலர் அந்த சுடுமணலில் நிதான நடை போட்டு தங்கள் படகுகளை நோக்கி கரையில் கட்டு சாதனங்களோடும் தோளில் பெருவளை தூண்டில் முதலிய சாதனங்களோடும் சென்று கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே படகுகளை அடைத்துவிட்ட பரதவர் படகுகளை அலைகள் மீது தள்ளி தாங்களும் தாவி ஏறி கடலோடு முற்பட்டனர். அவர்களுக்கு முன்பாக கடலில் பாய்ந்துவிட்ட மற்றும் சில பரதவரின் படகுகள் பாய்விரித்து கடலின் நீர்மட்டத்தை ஊடுருவி வெகு வேகமாக சென்று விட்டனவாதலால் தூரத்தே பல வெள்ளை புள்ளிகள் உலாவுவதைப் போன்ற பிரமையை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. இரவில் நடுசாமத்துக்கு மேலே புகாரை அடைந்ததால் வாணிப பொருள்களையோ வணிகர்களையோ இறக்காமல் கடலின் சிறிது தூரத்திலேயே நங்கூரம் பாய்ச்சி நின்ற மரக்கலங்கள் சில வணிகர்களையும் அவர்கள் சரக்குகளையும் தரை சேர்க்க முயற்சி எடுத்து கப்பல்களை சுற்றி நின்ற படகுகளில் வணிகர்களை இறக்கிக் கொண்டிருந்தன. அப்படி இறங்கிய வணிகர்களின் உடல்களிலே சூரிய கிரணங்களின் உக்கிரம் அந்த காலை வேளையிலே வியர்வையை கிளப்பிவிட்டு பட்டாடைகளை சிறிது நனைத்து விட்ட போதிலும் அதை சிறிது பட்சியம் செய்யாமலே தாங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்த வாணிப பொருட்களையும் பொன் நாணய பேழைகளையும் இறக்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்த அந்த பெருமக்களை கவனித்த காவிரி அன்னை திரைக்கடலோடி பொன்னும் மணியும் பொருளும் கொணர்ந்து சோழ நாட்டை வளப்படுத்தும் அவர்களுக்கு நல்லாதரவு கூறுவது போல சங்கத்துறைக்கு அருகிலிருந்து சுங்கத்துறை கருங்கற்படிகளில் தன் சிற்றலைகளை தாக்கி தாக்கி மகிழ்ச்சி ஒளிகளை கிளப்பியதன்றி அந்த காலை வேளையில் சூரிய வெப்பத்திலிருந்து ஆறுதல் பெற சங்கமத்துறையில் இறங்கிய புகாரின் பெண்மணிகளையும் சிறுவர்களையும் தன் தன்புணலால் அனைத்து ஆதரவு தந்தாள். காவிரி அன்னையின் ஆதரவை பெற்ற வரையில் தன் சொரூபத்தை காட்ட முடியாத கதிரவன் அவர்கள் கரையேறியதும் முன்னை விட சுடுகிரணங்களை புகாரின் தரை மீது பாய்ச்சவே கொதிக்கும் மணலில் சுருங்க சுருங்க அடியெடுத்து வைத்து பெண்மணிகள் இல்லங்களை நோக்கி விரைந்தனர். வாணிப பொருட்களோடு படகுகளில் சுங்கத்துறையைச் சேர்ந்த வணிகப் பெருமக்கள் மட்டும் பலவித சீதோஷண ஸ்திதிகளை பார்த்தவர்களாதலால் அந்த வெயிலுக்கு சிறிது மஞ்சாமல் கருங்கற்படிகளில் நீண்ட நேரம் சுங்கக் காவலரோடு சர்ச்சை செய்து கொண்டிருந்தனர். காலையில் படகேறி கடலோடும் கணவன் இரவில் வருவானோ மாட்டானோ என்ற நிலையில் வாழ்ந்து வந்த பரதவ மங்கையருக்கு சுகதுக்கங்கள் மழையும் வெயிலும் போலவே சமமாக இருந்தபடியால் அவர்கள் அந்த காலை வெப்பத்தை அனுபளவும் லட்சியம் செய்யாமல் தங்கள் வேலைகளை கவனிக்க சுடுமணலில் நிதானமாகவே நடந்து சென்றனர். இப்படி எங்கும் உயிர் நடமாட்டம் மிகுந்து அறவம் பெருகி கதிரவன் தன் சுடுவிழியை புகாரின் மீது நாட்டி நாழிகை 4 ஆகியும் இந்திர விழாவின் போது மன்னர் குலத்தார் தங்குவதால் இந்திர விழா மாளிகை என்றும் வசந்த காலம் முழுவதுமே சில சமயங்களில் தங்க நேரிட்டால் வசந்த மாளிகை என்றும் பிரசித்தி பெற்ற பெருவிடுதியிலே சாளரத்தின் மூலமாக சூரிய கிரணங்கள் பாய்ந்து தொட்டி எழுப்ப முயன்ற பின்பும் சிறிதும் அசையாமலே சித்திர பாவையைப் போல பஞ்சனையிலே படுத்து கிடந்த யவனராணியை டைபீரியஸும் புகாரின் கோட்டை தலைவனும் நீண்ட நேரம் மௌனமாகவே உற்று பார்த்து கொண்டு நின்றனர். உடல் மீது கழுத்து வரையில் நன்றாக போர்த்தப்பட்டிருந்த பாண்டிய நாட்டு தங்க தகடியில் பட்ட சூரிய ரஷ்மிகள் லேசாக அந்த பொன்னாடையிலிருந்து பிரதிபலித்தது. அவள் முகத்தின் மீதும் தங்க நிற ஒளியை மெல்லவும் பாய்ச்சியும் ராணியின் மலர் விழிகள் சிறிதும் மலராமல் மூடிய மொட்டு போலவே கிடந்ததைக் கண்ட கோட்டை தலைவன் முகத்தில் கவலைக்குறி லேசாக படரவே டைபீரியஸை நோக்கி கேட்டார், ராணியை மயக்கமுற செய்ய நீங்கள் உபயோகித்த விஷத்துளிகள் அவர்களை கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்று. அந்த பெரு மாளிகையின் கூரையை தொட்டுவிடுபவன் போல மிக உயரமாகவும் கம்பீரமாகவும் நின்ற டைபீரியஸ் ஒருவினாடி திரும்பி பக்கத்தில் நின்று கோட்டை தலைவனை பார்த்தார். பிறகு மீண்டும் தன் கண்களை ராணி மீதே நாட்டினார். ராணி அப்பொழுதும் மயக்கத்தில் இருந்தாலும் அவளுக்கு ஆபத்து எதுவும் ஏற்பட காரணமில்லை என்பதை சந்தேகமர அறிந்திருந்தாலும் கோட்டை தலைவன் கிளப்பிவிட்ட சந்தேகத்தால் கவலைக்கு உள்ளான டைபீரியஸ் தன் கையை அவள் மூக்குக்கு அருகில் வைத்து சோதித்து பார்த்தான். சுவாசம் ஒரே சீராக வந்து கொண்டிருந்ததை மூச்சு காற்று கையில் பட்டதால் மட்டுமின்றி ராணியின் உடல் மெல்ல மெல்ல எழுந்து எழுந்து தாழ்ந்து கொண்டிருந்ததிலிருந்தும் அறிந்த டைபீரியஸ் ராணியின் கை நாடியையும் சில வினாடிகள் பரிசோதித்தார். யவன கடற்படை தலைவனின் கை தன் மீது பட்ட காரணத்தாலோ என்னவோ திடீர் என்று ஒருமுறை உடலை செலுத்துக் கொண்ட யவனராணி தன் கைகளில் ஒன்றை எடுத்து தன் மார்பு மீது குறுக்கே போட்டுக் கொண்டாள். இதனால் கொஞ்ச நஞ்சம் இருந்த கவலையும் நீங்கிவிடவே டைபீரியஸ் கோட்டை தலைவனை நோக்கி,
ராணி விழித்துக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ராணி முகத்தை கழுவி கொள்ள பணியாட்கள் நீர் கொண்டு வரட்டும். அத்துடன் மதுவையும் கொண்டு வர சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டார்.
ராணி பள்ளி எழுந்ததும் அவளுடைய உபசரணைக்கு வேண்டிய சகலமும் நொடிப்பொழுதில் வந்தன. இரண்டு பொற்கிண்ணங்களில் வடிகட்டிய காவிரி நீர், பல் துளக்க மதுரமான மரப்பட்டைகளும், பவழ வெள்ளி பஷ்பங்களும் சேர்ந்து பரிமளிக்கும் நறுமண பொடி, முகம் கழுவி வாய்க்கொப்பளிக்க ஆழமான பெரும் பொன் தொட்டு, இத்தனையும் யவன காவலர் தாங்கி நின்று ராணியின் பள்ளி எழுச்சிக்கு காத்திருந்தனர். டைபீரியஸ் எதிர்பார்த்தது போல ராணி மெல்ல ஒருமுறை கண் விழித்தாள். ஆனாலும் தங்க தகடியிலிருந்து பிரதிபலித்த சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் மீண்டும் சில வினாடிகள் கண்களை மூடினாள். மறுபடியும் அவள் கண் திறந்தபோது அப்புறமும் இப்புறமும் நின்றிருந்த யவன காவலர்களை பார்த்து ஏதும் புரியாமல் சில வினாடிகள் விழித்தாள். என்றாலும் சற்று தள்ளி நின்றிருந்த டைபீரியஸை கண்டதும் அவளுக்கு மெல்ல மெல்ல உண்மை புரியலாயிற்று. உள்ளத்தில் மலர்ந்த அந்த உண்மை சம்பந்தமான நிகழ்ச்சிகளை தொகுத்து பார்க்க சில வினாடிகள் மற்றும் ஒரு முறை ராணி கண்களை மூடினாள். கண்களை மூடியதும் உள்ளத்தை முதலில் எழுந்த அந்த இன்ப உலகம் எப்படி இருண்ட உலகமாயிற்று என்பதற்கு தெளிவு பெற முயன்ற ராணி காவிரி அன்னையின் நீர்மடியில் மிதந்த படகில் தன் மடியில் படுத்து கிடந்த சோழர் படை உப தலைவனை பற்றி சற்று எண்ணமிட்டாள். அந்த எண்ணத்தால் அவள் முகத்தில் மென்மை குறி படர்ந்தது. இரவு அளித்த அமைதியில் மடியிலிருந்த காதலனை நோக்கி தான் இடைவளைத்து குனித்து கன்னத்தோடு கன்னத்தை இழைந்த வரையில் அவளுக்கு நினைப்பு இருந்தது. பிறகு யாரோ என்னை நோக்கி நடந்து வந்தார்கள். நான் நிமிர்ந்து பார்த்தேன். இரண்டு கரங்களே தெரிந்தன. பிறகு எதுவுமே தெரியவில்லை. ஏன் என்று கடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து பார்த்த ராணி வஞ்சகமாக தன்னை மயக்கி புகாரின் அந்த மாளிகைக்கு கொண்டு வந்தவன் டைபீரியஸே என்றும் தீர்மானித்துக் கொண்டதால் அவள் முகத்திலே மென்மை குறியை தொடர்ந்து கோபக்குறியும் படர்ந்தது. ஆகவே அவள் கண் விழித்து டைபீரியஸை நோக்கிய போது அந்த விழிகளில் நட்புக்கும் நன்றிக்கும் பதிலாக கோபத்தையே காண்டான் யவனர் கடற்படை தலைவன். மாறுபட்டு அவள் முகபாவங்களை கூர்மையாக கவனித்துக் கொண்டு நின்ற டைபீரியஸ் அவள் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை சந்தேகத்துக்கு சிறிதும் இடமின்றி புரிந்து கொண்டான். ஆகையாலும் அவள் சுடுவிழிகளை அவன் மீது நாட்டிய போது அவன் எந்தவித உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாமல் மிகுந்த அமைதி உடனேயே நின்றிருந்தான். ராணியும் தன் கோப விழிகளை சிறிது நேரம் அவன் மீது நாட்டினாலும் டைபீரியஸின் முகம் இருந்த தோரணியை கவனித்து அவன் எதற்கும் துணிந்திருக்கின்றான் என்பதை ஊகித்துக் கொண்டாளாதலால் தன் கோபத்தை உள்ளடக்கி உதறுகளில் லேசாக புன்முறுவலை படரவிட்டதன்றி, நீண்ட நேரம் தூங்கிவிட்டேன் டைபீரியஸ் என்று கூறி சம்பாஷணையை சகஜமாகவே துவங்கினாள். அவள் கோப விழிகளைக் கண்டு சிறிது மஞ்சாத டைபீரியஸ் அவள் சிரிப்பைக் கண்டு சிறிது அஞ்சவே செய்தான். ஆனாலும் அதை வெளிக்காட்டாமலே,
அரச குடும்பத்தினர் நீண்ட நேரம் உறங்குவது தவறல்ல ராணி என்று கூறி மிகுந்த மரியாதையோடு அவள் முன்பாக தலை தாழ்த்தி வணங்கினார்.
ராணி அவனை நோக்கி கோட்டை தலைவனையும் இதர யவன காவலரையும் ஒருமுறை நோக்கிவிட்டு கிண்ணங்களையும் மதுர பொடியையும் தட்டையும் அருகில் கொண்டு வரும்படி சைகை செய்து மெல்ல பஞ்சனையில் எழுந்து உட்கார்ந்து பல் துளக்கி முகம் கழுவினாள். முகத்தை துடைக்க காவலர் நீட்டிய பட்டாடையில் பட்டை விட வழவழப்பான தன் முகத்தை நன்றாக துடைத்துக் கொண்டு கிண்ணத்தில் கொடுக்கப்பட்ட மதுவை மெல்ல அருந்துவிட்டு கட்டிலில் இருந்து எழுந்து சாளரத்தை நோக்கி அன்னத்தையும் பழிக்கும் வண்ணம் நடந்து சென்றாள் யவன நாட்டு பேரழகி. அவள் சாளரத்தை நோக்கி சென்றதுமே பணியாட்களையும் கோட்டை தலைவனையும் அறையை விட்டு வெளியே செல்லும்படி கண்களாலேயே கட்டளையிட்ட டைபீரியஸ் ராணி பேச்சை துவங்குவதற்காக காத்து கொண்டு நின்றாள். ராணி நீண்ட நேரம் சாளரத்துக்கு வெளியே இருந்த காவிரியையும் காவிரிக்கு அப்பால் இருந்த வானகரை குன்றையுமே நோக்கிக் கொண்டு மௌனமாக நின்றாள். கடைசியாக அறையின் உட்பக்கத்தை நோக்கி திரும்பி சாளரத்தின் மீது சாய்ந்து கொண்டு நின்றவாறே டைபீரியஸை நோக்கி,
டைபீரியஸ், மயக்கத் துளிகளில் எத்தனை துளிகள் எனக்கு அழித்திருப்பாய் என்று வினவினாள்.
டைபீரியஸ் சிறிதும் கலக்கமில்லாத முகத்துடன் ராணியை நோக்கி சொன்னான்,
நான்கே துளிகளைத்தான் என் உள்ளங்கையில் தடவிக்கொண்டேன். அவை போதுமானதாக இருந்தது. முகழ்ந்ததுமே படையில் சாய்ந்து விட்டீர்கள்.
நான்கே துளிகளை கொண்ட மயக்கிவிட்டாய் டைபீரியஸ், மிகவும் சாமர்த்தியசாலிதான்
என்று கூறிய ராணி குரூர புன்முறுவல் ஒன்றையும் இதழ்களில் தவழ விட்டாள்.
வேறு சமயமாயிருந்தால் தங்களை மறக்க அதிக துளிகள் தேவையாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே அரை மயக்கத்தில் இருந்தபடியால் நான்கே துளிகள் காரியத்தை முடிக்க முடிந்தது
என்று டைபீரியஸ் இகழ்ச்சி புன்முறுவல் கூட்டினார். டைபீரியஸ் எதை குறிப்பிடுகின்றான் என்பதை ராணி அறிந்தே இருந்தாள். சோழர் படை உப தலைவனிடம் தனக்கிருந்த காதல் மயக்கத்தை அவன் சுட்டி காட்டுகின்றான் என்பதை உணர்ந்து கொண்ட ராணி மீண்டும் விஷமமாக பேசத் தொடங்கி,
அப்படியானால் படையிலும் சோழர் படை தலைவர் உனக்கு உதவி இருக்கின்றார் டைபீரியஸ் என்றாள்.
உண்மைதான் ராணி, அவர் தங்களுக்கு அளித்த அரை மயக்கம் தான் என் வேலையை சுலபமாக்கியது என்றான் டைபீரியஸ்.
என்ன வேலை அது டைபீரியஸ்? நீ பணிய வேண்டிய ராணியின் நாசியில் மயக்கத் துளிகளை தடவுவதுதான் அந்த புனித பணியா? அதற்காகத்தான் யவனகுருமார்கள் இங்கு உன்னை அனுப்பினார்களா
என்று கூறிய ராணியின் முகம் மெல்ல கோபத்தால் சிவக்க தொடங்கியது. யவனகுருமார்கள் இங்கு நம் இருவரையும் அனுப்பிய காரணத்தை தாங்கள் மறந்திருக்கலா? நான் மறக்கவில்லை என்று பதில் கூறிய டைபீரியஸ் நம் இருவரையும் என்ற சொல்லை சற்று அழுத்தியும் வாசகத்தின் இதர பகுதிகளில் போதிய கடுமையை காட்டியும் பேசினார். பதிலுக்கு யவனராணி தன் கையிலிருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை நோக்கி டைபீரியஸையும் நோக்கினாள். அவள் பார்வையின் பொருளை நன்றாக புரிந்து கொண்ட டைபீரியஸ் சொன்னான், ராணி அன்னப்பறவை ஆபரணத்தை அணிந்த யவனராஜ குடும்பத்தாரை எதிர்த்து எதுவும் செய்ய எந்த யவனனுக்கும் உரிமை கிடையாது. இதை என்னை விட நன்றாக அறிந்தவர் வேறு யாரும் இல்லை என்று.
அறிந்துதான் ராணிக்கு மயக்க மருந்தை அளித்தாயா?
ஆம் ராணி, அறிந்துதான் அளித்தேன். அதோ உங்கள் கையில் மின்னும் அன்னப்பறவை ஆபரணம் யவன அரச குடும்ப சின்னம். யவன அரசு குடும்பம் யவன பொது மக்களின் பெருமை சின்னமாகவே யவன மக்களின் யவன நாட்டின் பெருமையை அதிகப்படுத்தவும் அதற்காக மாநில பகுதிகளை பல இடங்களில் சேர்க்கவும் யவன குருமார்கள் திட்டமிட்டார்கள். 5 கிரகங்கள் உச்சமாக உள்ள நீங்கள் அதற்கு உதவியாக இருப்பீர்கள் என்று எண்ணி என் துணையோடு உங்களை இங்கு அனுப்பினார்கள். ஆனால் இங்கு வந்த பின் நடந்த கதை வேறு. யவன நாட்டு ராணி தன் கடமையை மறந்தார்கள், பதவியை மறந்தார்கள், வந்த பணியை மறந்தார்கள். கேவலம் ஒரு தமிழனுக்கு அடிமையானார்கள். பேரரசர்களும் ராணிகளும் கடமையை முன்னிட்டு துறக்க வேண்டிய காம இழிக்கடலில் விழுந்தார்கள், அழுந்தவும் இருந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டே போன டைபீரியஸ் ராணியை தன் கூறிய விழிகளால் ஒருமுறை நோக்கினார். ராணி பதில் எதுவும் சொல்லாமல் மேற்கொண்டு சொல் என்பதற்கு அடையாளமாக கையை மட்டும் ஆட்டினாள். அந்த கடலில் இருந்து ராணியை தப்பு வைப்பது என் கடமையாயிற்று. இந்த நாட்டை நெருங்கும் முன் கடல் கொள்ளைக்காரர்கள் நமது கப்பல் எரிந்து போன போது உங்களை காப்பாற்றியது பெரிதல்ல ராணி. இதில் அழிந்திருந்தால் உங்கள் உயிர் மட்டும் அழிந்து போயிருக்கும். ஆனால் இங்கு உங்கள் உள்ளம், யவன நாட்டின் பெருமை எல்லாம் அழிந்துவிடும் போலிருந்தது. அந்த கடலில் இருந்து உங்களை காப்பாற்ற முற்பட்டேன் என்றான் டைபீரியஸ்.
டைபீரியஸ்
ராணி,
கருவூர் வஞ்சியில் என்னை சோழர் படை உபத்தலைவர் இருங்கோவிலிடமிருந்து காப்பாற்றினார் அல்லவா?
ஆம் ராணி.
அதை பற்றி உரையூரில் அவரிடம் என்ன கூறினாய்?
அவருக்கு யவனர்கள் கடமைப்பட்டிருப்பதாக கூறினேன்.
இன்னும்
ராணிக்கு செய்த உதவியின் இதயத்தில் நன்றி எனும் கோலால் என்றும் அறையப்பட்டிருக்கும் என்றேன்.
இன்னும்
சமயம் வரும்போது பிரதி உதவி செய்ய டைபீரியஸ் தவற மாட்டான் என்றும் கூறினேன்.
இங்கு வந்த பின் அவர் காவிரி கரையில் படகு அமர்த்த சென்றாரே, அப்பொழுது நான் தப்ப சொன்னேன் அல்லவா?
ஆம், நீ என்ன சொன்னாய்? அது நன்றி கட்ட செய்கையாகும் என்றேன்.
இதை கேட்டு ராணியின் உதடுகள் கோபத்தால் துடித்தன. இகழ்ச்சியும் அவள் முகத்தில் பரிபூரணமாக படர்ந்தது.
ஆஹா, யவனர் கடற்படை தலைவரே, என்னென்ன பேசினீர்! எப்பேற்பட்ட பொன்மொழிகளை எல்லாம் உதிர்த்தீர்!
வீரனாக இருப்பவன் இன்னொரு வீரனுக்கு துரோகம் செய்ய மாட்டான்.
நன்றி கொள்ளுதல், நம்பிக்கை மோசம் செய்தல் இரண்டையும் யவனர் அறவழியும் அனுமதிக்காது.
ஆஹாஹா, எத்தகைய அறிவுரைகள்! நீர் சொல்லிய ஒவ்வொன்றையும் யவனர் சரித்திர பொன்னீடுகளில் பொறிக்கலாம். ஆனால் சொல் ஒன்று செய்கை ஒன்று, நீர் யவனர் சாதியில் எப்படி பிறந்தீர்
என்று கோபத்தினாலும் என்றுமே வழக்கமில்லாத மரியாதையையும் காட்டி பேசினாள் ராணி. டைபீரியஸ் அவள் பேச்சையும் பேச்சில் துணித்த ஆத்திரத்தையும் கண்டு மெல்ல நகைத்தான்.
ராணி, சரித்திரத்தையும் நீங்கள் காம கண் கொண்டு பார்க்கிறீர்கள். நான் யவன குருமார்களின் கட்டாளியால் ஒரே துறையில் செலுத்தப்பட்ட கடமை கண் கொண்டு பார்க்கிறேன், தவிர நிலைமையை புரிந்து கொண்டு நடக்கிறேன்
என்று சிரித்து கொண்டு சொன்னான். கடமை, நிலைமை, என்ன கடமை அது? என்ன நிலைமையை புரிந்து கொண்டாய்?
இம்முறை ராணி பழைய ராணியாய் மரியாதையை கைவிட்டாள். கேள்வியும் கோபத்தில் தோய்ந்தே எழுந்தது. யவன ராஜ்யத்திற்கு தமிழகத்தில் அடிகோளுவது என் கடமை, அதற்கு தேவையானதை செய்ய வேண்டியது என் பொறுப்பு. காவிரி கரையில் படகு துறையில் உங்கள் பேச்சு கேட்டு ஓடியிருந்தால் மீண்டும் உங்களை இளம் செழியன் அணுகுவது பிரமாதம் அல்ல. சோழர் படை உபத்தலைவரை போன்ற சிறந்த வீரனை, அறிவாளியை, தந்திரக்காரனை நான் என் வாழ்வில் இதுவரை கண்டதில்லை ராணி. உங்களை அவரிடமிருந்து பிரித்தால்தான் யவனர் குளம், யவனர் ஆட்சியை இங்கு நிறுவுவது சாத்தியம். அவர் சோழ நாட்டில் இருக்கும் வரை அது நடவாது. ஆகவே
என்று சற்று பேச்சை நிறுத்தினான் டைபீரியஸ்.
ஆகவே?
கவலையோடு கேட்டாள் ராணி. அவர் என்றும் உங்களை அணுக முடியாத இடத்திற்கு அனுப்பிவிட்டேன் என்று சொல்லி நகைத்தான் டைபீரியஸ்.
கொன்றுவிட்டாயா?
இல்லை, அத்தனை சிறந்த வீரனை கொல்ல மனம் வரவில்லை.
வேறு என்ன செய்தாய்?
யவன நாட்டுக்கு அனுப்பிவிட்டேன்.
பதிலை மெல்லத்தான் சொன்னான் டைபீரியஸ். ஆனால் மெல்ல வந்த ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு இடியாக ராணியின் தலை மீது இறங்கவே அவள் தலை சுழன்றது. சாளரத்தின் பக்கச் சுவரை பிடித்துக் கொண்டு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டாள். அடுத்தபடி டைபீரியஸின் சொற்கள் பேரிரைச்சலோடு எழுந்தன.
ராணி, எதற்காக வந்தோம் என்பதை மறந்துவிட்டீர்கள். நாட்டை மறந்தீர்கள், கடமையை மறந்தீர்கள், குற்றம் செய்திருக்கிறீர்கள். இதற்கு யவன நாட்டில் என்ன தண்டனை என்பது உங்களுக்கே தெரியும்
என்று கரீல் கரீல் என்று ராணியின் உணர்ச்சிகளை தீண்டுமாறு கடுமையான சொற்களை பிரயோகிக்க தொடங்கினான் டைபீரியஸ். குற்றமா?
கோபத்தோடு கேட்டாள் ராணி. ஆம், புகாரை யவனர்களுக்கு அளித்து சோழ பேரமைச்சர் எழுதி அனுப்பிய சாசன ஓலையை மறைத்தீர்கள்.
அதை மட்டும் நீங்கள் மறைக்காமல் இருந்திருந்தால் இன்று யவனர் கொடி புகார் மீது பறந்து கொண்டிருக்கும். கேவலம் சொந்த உணர்ச்சிகளுக்காக நாட்டு நன்மையை பலியிட்டீர்கள். படை தலைவனுடன் கரூருக்கு ஓடினீர்கள். ஆனால் ராணி, உங்கள் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க ஒரு டைபீரியஸ் இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டீர்கள். இனியாவது கடமையை உணர்ந்து என் சொற்படி நடவுங்கள். இந்த ஓலையில் கையெழுத்திடுங்கள்
என்று மடியிலிருந்து ஓலையை எடுத்து ராணியிடம் நீட்டினார். ஓலையை படிக்க படிக்க ராணியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. டைபீரியஸ், யவனராணியிடம் விளையாடி உயிரை இழக்காதே. இதில் ஒரு காலம் கையெழுத்திட மாட்டேன். என்னை மிரட்ட உனக்கு எத்தனை துணிச்சல் என்று கூறிய ராணி, டே யாரெங்கே என்று இறைந்தாள். அடுத்த வினாடி ஆயுதபானைகளாய் உள்ளே நுழைந்த இரு காவலரை நோக்கி, இவனை சிறை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டவள் மறுகணம் பிரமித்து நின்றாள். வீரர்கள் டைபீரியஸை நோக்கி நகரவும் மறுத்தார்கள். டைபீரியஸ் அந்த கட்டடமே அதிரும்படியாக பேய் சிரிப்பாக சிரித்தான்.
இந்த ராணியை சிறை செய்து கீழறையில் அடைத்து வையுங்கள். மீண்டும் இவர்களை இரவில் சந்திக்கிறேன் என்று உத்தரவிட்டான். இம்முறை காவலர் தயங்கவில்லை. உருவிய வாட்களோடு ராணியை நெருங்கினர்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.